மாமனிதர் நடராஜ ரவிராஜ். யாழ்ப்பாணம் தென்மராட்சி சாவச்சேரியை பிறப்பிடமாக கொண்ட ரவிராஜ் யாழ்ப்பாணம் ரிபே கல்லூரி மற்றும் யாழ் பரியோவான் கல்லூரிகளில் கல்வி கற்றவர். இரண்டு பிள்ளைகளின் தந்தையானவர் 1987 ஆண்டு ஸ்ரீலங்காவின் உயர்நீதிமன்றில் சட்டத்தனியாக பதிவு செய்தார். ரவிராஜின் ரவிராஜ் அலோசியட்ஸ் என்ற சட்ட நிறுவனமானது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழான வழக்குகள், அவசர கால சட்டத்தின் கீழான வழக்குகளுக்காக வாதாடியது. கொழும்பில் மென்னுரிமைகள் சட்டத்தனியாகவும் அவர் பணியாற்றினார். 1997 ஆண்டு யாழ் மாநகர சபை பிரதி முதல்வராகவும், 1998 யாழ் மாநகர சபை முதல்வராகவும் தெரிவானார். 2001 ஆண்டும் மற்றும் 2004 ஆண்டுகளிலும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிட்டு இருமுறையும் வெற்றி பெற்றவர். 2006 ஆண்டு நவம்பர் 10 வெள்ளிக்கிழமை காலை 8 மணியளவில் ரவிராஜ் கொழும்பு நாரகின்பட்டிய மணிங் சவுனில் உள்ள அவரது வீட்டுக்கு அருகில் அவர் மீது இனந்தெரியாத ஒரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரவிராஜ் சிகிச்சை பலனின்றி காலை 9:20 உயிரிழந்தார். இளம் தலைமுறையின் விடிவு தேடி களமிறங்கி வேர்நடை போட்டவர்களும் அரசியல் தலைவனை இழந்தது தமிழர் தேசம். 1962 ஆண்டு ஆடி மாதம் 25 ஆசிரியர்களான நடராஜா மகேஸ்வரி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் ரவிராஜ். அவர் சட்டக்கல்லூரியில் பயின்று 1989 ஆண்டு சட்டத்தனியாக கொழும்பில் தனது பணியை தொடங்கினார். அந்த காலத்தில் படைதரப்பால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைக்குள்ளான அப்பாவி தமிழர்களை மீட்பதற்கு தனது சட்ட புலமையை பயன்படுத்தியவர். இதனைவிட அவர்களுக்கு ஆதரவளித்து வழிகாட்டுவதிலும் கொழும்பில் முன்னின்று பாடுபட்டவர். இந்த பணியில் அவர் பெற்ற கசப்பான அனுபவங்கள் யாவும் இயல்பாகவே இனப்பற்று மிகுந்திருந்த அவரது உள்ளத்தை மேலும் உரமாக்கின. தமிழரின் உரிமைகளை வென்றெடுக்கும் அரசியல் போராட்ட களத்துக்கு உந்தித்தள்ளவும் இவை காரணிகளாக அமைந்தன. 2001 ஆண்டு யாழ் மாநகர முதல்வராக பதவியேற்றார். அதே ஆண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். தமிழத்தின் அதிபர் தேசிய விருதான மாமனிதர் விருது வழங்கி தமிழர் தேசிய தலைவர்கள் அவரை கௌரவித்தார். மாமனிதர் ரவிராஜ் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வைத்த காலம் வரும் 5 தானேனும், அந்த குறுகிய காலப்பகுதியில் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் செய்ய முடியாத பணிகளை அவர் ஆற்றியிருந்தார். எத்தகைய வேலைப்பழு இருந்தாலும் மாதாந்தம் சவாச்சேரியுள்ள அவரது இல்லமான ராஜகத்தில் திரளும் மக்களை சந்திப்பதற்கு அவர் ஒருபோதும் தவறியதில்லை. மக்களின் குறை நிறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்வதோடு பிரதேசத்தில் உள்ள கல்விமானங்களதும் முதியோர்களதும் ஆலோசனைகளை செவிமடுத்து அதன் வழியே தனது பணிகளை செய்து வந்தவர். இன்னொரு கிரோசி மாயனர் ரணில் விக்ரமசிங்கவால் வர்ணிக்கப்பட்ட அழிந்து போன சாவச்சேரி நகரத்தை மீளக்கட்டி எழுப்புவதிலும் தென்மராட்சி பிரதேசத்தில் மக்களை மேல்குடியேற்றுவதிலும் முன்னின்று உழைத்தவர். துன்பப்படுவோருக்கு தானாகவே முன்வந்து உதவும் பண்பை கொண்டிருந்தவர். இதனால் அவர் குறுகிய காலத்திலேயே எல்லோராலும் விரும்பப்படும் ஒரு தலைவரானார். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தையும் அதற்கான நியாயங்களையும் மக்கள் அனுபவித்து வந்த சுலனா துயரங்களையும் சிங்கள மக்களுக்கும் சர்வதேசத்துக்கும் உரிய முறையில் கொண்டு சென்றவர். தமிழ் சிங்களம் ஆங்கிலம் என மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தவர். அவர் அவற்றை மிக லாபகமாக கையாண் தனது கருத்துக்களை கேட்போர் மனதில் உரைக்கவும் உணர்வும் வைத்தவர். தமிழர் பிரச்சனைகளை வெளிக்கொணர்வதில் உள்நாட்டு வெளிநாட்டு ஊடகங்களை செம்மையான முறையில் பயன்படுத்தினார். குறிப்பாக சிங்கள ஊடகங்களை மிகச் செம்மையான முறையில் பயன்படுத்தி தமிழர் போராட்டத்தின் நியாயங்களையும் தமிழர் தாயகத்தின் உண்மை நிலைகளையும் உடனுக்குடன் சிங்கள மக்களிடத்தில் எடுத்துக் கூறியவர். இவரது இந்த பணிதான் அவரது உயிரை பறிப்பதற்குரிய முதன்மை காரணியாக இருந்தது. தெற்கில் உள்ள சிங்கள கடும் கோட்பாட்டாளர்கள் அவரை விடுதலைப்பீர்கள் என்று கருதினார்கள். தமிழர் உரிமைக்காக போராடுகின்றவர்கள் சிங்கள மக்களின் விரோதிகள் என்ற சிங்கள கோட்பாட்டாளரின் கூற்றை பொய் என்று சிங்கள ஊடகங்களுக்கு ஊடாகவே எடுத்துக் கூறி இனங்களுக்கிடையிலான நல்லுறவை ரவிராஜ் வளர்த்து வந்தார். மனித உரிமைகள் மீது அதீத நம்பிக்கை கொண்ட ரவிராஜ் மனித உரிமை அமைப்புகளில் இணைந்து ஸ்ரீலங்காவில் உள்ள சகல மக்களதும் உரிமைக்காக குரல் கொடுத்தவர். ஸ்ரீலங்கா இனப்பிரச்சினைக்கு போர் மூலம் ஒருபோதும் தீர்வு காண முடியாது என்பதில் அசையாத நம்பிக்கை கொண்டிருந்தவர் ஐக்கிய இலங்கைக்குள் சமஷ்டி முறையின் கீழ் அதிகாரங்களை பகிர்வதன் மூலமே யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என அவர் நம்பினார். தமிழர் பிரச்சினைக்கு யுத்தம் மூலம் தீர்வு காண முடியாது என்று ரவிராஜ் தென்னிலங்கை மக்களுக்கு எடுத்துக் கூறி வந்ததால் தான் அவர் கொல்லப்பட்டார் என்று கருதிய தென்னிலங்கை முஸ்லீம் சிங்கள தமிழ் மக்கள் அவரது போலுடலை விகாரமாதேவி பூங்காவுக்கு சுமந்து சென்று யுத்தம் பிரச்சினைக்கு தீர்வாகாது என்று கோஷம் எழுப்பினர். கொழும்பில் நடந்தவரின் இறுதி வணக்க நிகழ்வில் 1000 சிங்கள மக்களும் தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். இது ரவிராஜ் இன உணர்வுள்ள ஒரு தமிழனாகவும் நாட்டு பெற்றுள்ள ஒரு இளைஞராகவும் திகழ்ந்தமையை எடுத்துக்காட்டியது. மாமனிதர் ரவிராஜ் தமிழர் வாழ்விலும் வரலாற்றிலும் என்றும் நிலைத்திருப்பார். பலமுறை உயிராபத்துகளிலிருந்து தெய்வாதீனமாக தப்பிய ரவிராஜ் 2006 நவம்பர் 10 அன்று இந்த உலகத்தை காண்கின்ற கடைசி நாள் என்ற உண்மை புரியாது போனது. தனது சொந்த மண்ணிலேயே தன்னை சங்கமமாக்கிய எண்ணிய இவர் போன்ற மக்கள் தலைவர்கள் மத்தியில் அரிதாகவே உள்ளார்கள். பசியும் பட்டையும் கொலையும் ஆட்கடத்தல்களும் சர்வசாதாரணமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த ஒரு சூழலில் தன் போராட்ட வாழ்வு எதிரிகள் வளமை போலவே தமக்கு உரிய மிருக குணத்தில் இவரை பறைத்தெடுத்தது. இன்று வரையிலும் தமிழ் மக்களின் வரலாற்றிலிருந்து களையப்பட முடியாத வேதனையாகவே உள்ளது. இன்று வரையிலும் தீர்வேதுமின்றி எல்லற்படும் மக்கள் அனைவரதும் நெஞ்சங்களிலும் எழும் வியக்கம் ரவிராஜை போல் ஒருவர் இல்லை என்பதாகும். காலத்தால் வெல்லப்பட்ட இவரது மரணம் மக்கள் மனதுகளில் இவரை ஒரு மாமனிதனாகவே இன்று வரையிலும் நிலை நிறுத்தியுள்ளது. மனிதர்களுக்கு மட்டுமே மரணம், அவர்களின் சிந்தனைக்கு மரணம் இல்லை. மாமனிதர் நடராஜா ரவிராஜ் நினைவுகளை பகிர்ந்து கொண்டோம்.